செயற்கையான தன்மை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். செயற்கையான தன்மை ஒரு பொருளிடத்திலே காணப்பட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். நீரிலே வெப்பம் காணப்பட்டால் அதற்கு காரணம் எது? நெருப்பு. நெருப்பு என்ற ஒரு காரணம். அதுபோல ஆன்மாவிடத்திலே இந்த அஞ்ஞானம் என்ற தன்மை காணப்பட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தைத்தான் ஆணவமலம், ஆணவமலம் என்று சொல்லுகிறார்கள். உயிரிடத்திலே காணப்படுகிற அஞ்ஞானத்திற்கு காரணம் ஆணவமலம். இந்த ஆணவமலம் அது எப்படிப்பட்ட பொருள் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஜடப்பொருள். ஆணவமலம் என்பது ஜடப்பொருள், எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். அதனை வியாபகம் என்ற சொல்லாலே குறிப்பிடுவ வியாபகம். வியாபகம் என்றால் எங்கும் வியாபித்து இருப்பது, எங்கும் வியாபித்து இருப்பது, எங்கும் நிறைந்து இருப்பது. இது கண்ணுக்கு புலப்படாத அருவப்பொருள். ஆணவமலம் என்பது புலப்படாதது, அருவப்பொருள். இந்த ஆணவமலம் இதற்கு தோற்றம் உண்டா? ஒரு காலத்தில் தோன்றியதா? ஏனென்றால் நாம் மூன்று பொருள்களுமே என்றும் உள்ளவை என்று முதலிலேயே பார்த்திருக்கிறோம். எனவே ஆணவமலம் என்றும் உள்ளதுதான். இறைவன் அதை தோற்றுவிக்கவில்லை. இறைவனைப் போல, உயிர்களைப் போல ஆணவமலமும் என்றும் உள்ள அனாதி பொருள். அனாதி என்ற ஒரு வார்த்தை, அனாதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆமா, அதை பிரித்தால் ந ஆதி. நா என்றால் இன்மை, இல்லை என்ற பொருள். வடமொழியில நா என்ற சொல்லுக்கு இல்லை என்ற இன்மை பொருள். அதுவும் எப்படி சேரும் என்றால், இன் ஆ என்று பிரிந்து அந்த நகரம் கெட்டு அந்த இது கிடாது, இது முன்பின்னாக மாறும். அந்த இன் ஆ என்று இருக்கிறதல்லவா, அது முன்பின்னாக மாறி ஆதி என்று ஆகும். ஆதி என்றால் தொடக்கம், தோற்றம். ஆதி என்றால் தோற்றம், அனாதி என்றால் தோற்றம் இல்லாதது. இதனுடைய தன்மை நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்குமே குணம் உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு என்று ஒரு குணம் உண்டு. குணமில்லாமல் பொருள் இல்லை, குணமில்லாமல் பொருள் இல்லை. எந்த பொருளானாலும் அதற்கு குணம் இருந்தே ஆக வேண்டும். உயிரினுடைய குணம் என்ன? உயிரினுடைய குணம் என்ன? உயிரினுடைய குணம் அறிவு. உயிரினுடைய குணம் அறிவு. அறிவுதான் உயிருக்கு குணம், அறியும் தன்மை. இறைவனுடைய குணம் என்ன? அதுவும் அறிவுதான். இறைவனுடைய குணமும் அறிவு. அதே போல ஆணவமலம் என்ற மலம் என்றால் அழுக்கு என்ற பொருள். ஆணவமலம் என்பதுல மலம் என்ற சொல்லுக்கு அழுக்கு, மாசு என்ற பொருள். ஏன் அதற்கு ஆணவம் என்ற பெயர்? அது ஒரு காரண பெயர் தான். அதற்கு ஆணவம் என்ற பெயர், நாம் பொதுவாக ஆணவம் என்றால் என்ன நினைக்கிறோம்? ஆணவம் என்றால் என்ன நினைக்கிறோம்? ஆமா, ஒரு அகந்தை செருக்கு, அதை ஒரு பண்பாக நினைக்கிறோம், பண்பாக நினைக்கிறோம். அது அந்த பொருள் அல்ல. ஆணவம் என்பது பண்பு அல்ல, அது ஒரு பொருள், சப்ஸ்டன்ஸ், திரவியம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில. ஆணவம் என்பது ஒரு பொருள், எனவே அதற்கு குணம் உண்டு. மறைப்பது, மறைப்பதுதான் அதனுடைய இயல்பு. இப்ப இரவு நேரத்தில் எங்கும் பறந்திருக்கிறதே இருள், இரவு நேரத்திலே எங்கும் விரிந்து பறந்து கிடக்கிற இருள், கார் இருள், அது எல்லா பொருளையும் மறைக்கிறதே. எல்லா பொருளையும் மறைத்து தன்னை மட்டும் காட்டிக்கொண்டு நின்றிருக்கிறது. நான் ஒருவன் உண்டு என்று இருள் தன்னை காட்டுகிறதே தவிர பொருள்களை காட்டுவதே இல்லையே. அது இருள், புற இருள். இது அந்த புற இருளை போன்றதுதான் இந்த ஆணவ மலம். இது அக இருள் எனப்படுகிறது. ஆணவ மலம் என்பது அக இருள். இந்த அக இருளாகிய ஆணவம் எங்கே இருக்கிறது? நம்மிடத்திலேயே, நம் உயிரிலே, நம் உயிரிலேயே கலந்திருக்கிறது. அறிவிலே, நம்முடைய அறிவிலே, நம்முடைய உயிரிலே கலந்து என்ன செய்கிறது? அதனுடைய தன்மை என்ன? இயல்பு, மறைப்பது. எனவே இந்த உயிரினுடைய அறியும் தன்மையை அறிய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. தடை, அறிவுக்கு தடையாக இருக்கிறது. இப்ப புற இருள் உலகத்து இருள் நம்முடைய கண்ணுக்கு தடையாக இருக்கிறது. கண்ணுக்கு என்ன ஆற்றல் உண்டு? காணுகிற தன்மை, காணுகிற ஆற்றல் கண்ணுக்கு இருக்கிறது. அப்படி காணுகிற தன்மை உடைய கண்ணை காண விடாமல் இந்த உலகத்து இருள் தடை செய்கிறது, கண்ணொளியை மறைக்கிறது. அதுபோலத்தான் அறியும் தன்மை உடைய உயிர்களை அறிய விடாமல் அந்த அறிவை திரை போட்டு மறைக்கிறது இந்த ஆணவ மலம் என்ற இருள், அக இருள். எனவே சைவ சித்தாந்தத்தில் உயிருக்கு எது உவமை என்றால் கண். கண் உவமை, அதுதான் பல இடங்களிலே வரும். அதை மறக்கக்கூடாது. கண் தான் உயிருக்கு உவமை. கண், கண்ணுக்கும் உயிருக்கு என்ன பொருத்தம் என்றால் கண்ணுக்கும் ஒளி இருக்கிறது. கண்ணுக்கு ஒளி இருக்கிறது. அதுபோல உயிருக்கு அறிவு, அறிவு இருக்கிறது. இந்த கண் தானாக காணுமா என்றால் கண் தானாக காணாது. இன்னொரு ஒளியினுடைய உதவி வேண்டும். ஒன்று விளக்கினுடைய உதவி வேண்டும், அல்லது சூரியனுடைய ஒளி வேண்டும். இன்னொரு ஒளியினுடைய உதவி இல்லாமல் கண் ஒளி தனித்து காண மாட்டார். கண்ணொளிக்கு ஒரு உதவி வேண்டும். எனவே கண் காணும் ஆற்றல் உடையதாக இருந்தாலும் தானாக காணாது. கண் தானாக காணாது. அதேபோல உயிர் அறியும் தன்மை உடையதாக இருந்தாலும் தானாக அறியாது. அந்த வகையிலே கண்ணும் உயிரும் பொருத்தம் உடையது, ஓமையாக சொல்லப்படுகிறது. சரி, எனவே இந்த ஆணவ மலமாகிய அக இருள் எல்லா உயிர்களிடத்திலும் கலந்து நின்று அவற்றை மறைத்து அஞ்ஞானத்தை உண்டாக்குகிறது. ஆணவ மலம் ஒன்றா பலவா? உயிர்கள் ஒன்றா பலவா? உயிர்கள் பல. அது மட்டும் என்ன? உயிர்கள் மட்டும் பல, ஆணவ மலம் ஒன்று. உயிர்கள் பல என்று எப்படி தெரிந்து கொள்வது? உயிர்கள் பல என்றால் எப்படி நம்புவது? அதற்கு என்ன சான்று? உயிர்கள் பல. இப்போது நம்முடைய எல்லா உடம்பிலேயும் இருக்கிற உயிர் ஒன்றே என்றால், ஒரே உயிர் தான் எல்லா உடம்பிலும் இருக்கிறது என்றால் எப்படி நிகழ வேண்டும்? ஒரே அனுபவம் தானே நிகழ வேண்டும். ஒருவர் சிரித்தால் எல்லாரும் சிரிக்க வேண்டும். ஒருவர் கவலைப்பட்டால் எல்லாரும் கவலைப்பட வேண்டும். அப்பதான் ஒரே உயிர் என்று சொல்ல முடியும். ஆனால் அப்படி இருக்கிறதா? ஒருவர் ஆனந்தமாக இருக்கிறார், அதே நேரத்தில் இன்னொருவர் கவலையாக இருக்கிறார். எனவே இப்படி உடம்புதோறும் இருக்கிற உயிர் வெவ்வேறு அனுபவங்களை ஒரே நேரத்திலே அடைவதனாலே ஒவ்வொரு உடம்பிலேயும் இருக்கிற உயிர் தனித்தனி உயிர், ஒரே உயிர் அல்ல. அதனாலே உயிர்கள் பல. ரொம்ப எளிமையான ஒரு சான்று இது. உயிர்கள் பல, இந்த எண்ணற்ற உயிர்களை மறைத்து கொண்டிருக்கிற ஆணவ மலம் ஒன்றுதான். எப்படி இந்த உலகத்து இருளானது எல்லாருடைய கண்ணையும் ஒரே நேரத்திலே மறைக்கிறதோ அதே போல ஏன் ஆணவ மலம் ஒவ்வொரு உயிரிலே இருக்கிற ஆணவ மலமும் தனித்தனி ஆணவ மலம் என்று ஏன் கொள்ளக்கூடாது என்றால் அதற்குரிய காரணத்தை கொஞ்சம் பின்னாலே சொல்லுகிறேன். இப்போது சொன்னால் கொஞ்சம் விளக்கி விட்டுத்தான் சொல்ல வேண்டாம், அது பின்னாலே சொல்லுகிறேன். ஏன் ஆணவ மலம் ஒன்றாக சொல்லுகிறோம், பல என்று ஏன் கொள்ளக்கூடாது என்பதற்கு பின்னாலே நீங்கள் கேட்க வேண்டும், நான் மறந்திருப்பேன், பின்னாலே சொல்லுகிறேன். ஏன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஏன் ஆணவ மலம் பல என்று சொல்லக்கூடாது, அது முதல் நூற்பாவிலே நடத்துகிற போது வரும், முதல் சூத்திரத்தில் நடத்துகிற போது. சரி, ஆணவ மலம் ஒன்று, ஒன்றே ஒன்று, அதனுடைய இயல்பு மறைப்பது, அஞ்ஞானத்தை உண்டாக்குவது, அது இருள் போன்றது. சரி, இந்த ஆணவ மலம் உயிர்களை எப்போது வந்து சேர்ந்தது, எப்போது பற்றியது, இந்த ஆணவ மலம் உயிர்களுக்கு எப்போது உண்டாயிற்று, யாராவது சேர்த்து வைத்தார்களா? இறைவன் ஆணவ மலம் என்பது ஜடப்பொருள், ஆணவ மலம் ஜடப்பொருள், அது போய் உயிரை தானாக போய் சேர்ந்திருக்க முடியாது, அந்த அறிவு கிடையாது. ஆணவ மலம் ஜடப்பொருள் ஆதலால் அது தானாக போய் உயிர்களை பற்றி இருக்க முடியாது, அந்த பாசிபிலிட்டி இல்லை. இறைவன் அவன் பெரியவனாயிற்றே, அவன் எல்லாம் அறிந்தவனாயிற்றே, அந்த இறைவன் இந்த உயிர்களையும் ஆணவ மலத்தையும் சேர்த்திருப்பானா என்றால் சேர்த்திருக்க சான்ஸ் இருக்கிறது அல்லவா, வாய்ப்பு இருக்கிறது, ஏன் சேர்த்திருக்க கூடாது? இறைவன் எப்படிப்பட்டவன், உயிர்களுக்கு துன்பத்தை கொடுப்பானா? இந்த ஆணவ மலத்தினாலே இந்த உயிர்கள் அல்லல் பட வேண்டும் என்றா இறைவன் நினைக்கிறான்? எனவே அந்த கருணாமூர்த்தி ஆகிய இறைவன் இந்த துன்பமே தருகின்ற ஆணவ மலத்தை உயிர்களுக்கு கூட்டி இருக்க மாட்டான். எனவே என்ன முடிவு சைவ சித்தாந்தத்திலே, உயிர்கள் என்று உண்டோ அன்றே காரணம் இல்லாமலே ஆணவ மலம் உயிர்களிடம் இருக்கிறது, வேறு வழி இல்லை, வேறு விடை சொல்ல முடியாது. எனவே என்று ஆணவ மலம் சேர்ந்தது என்ற கேள்விக்கே இடம் இல்லை சைவ சித்தாந்தத்தில். என்று உண்டோ அன்றே ஆணவ மலமும் உண்டு. அதனால்தான் ஓமையாக செம்பில் களிம்பு போல என்று கூறுகிறார்கள். செம்பு உள்ள போதே அதனிடத்துல களிம்பும் இருக்கிறது. நெல்லில் உமி போல, நெல் தோன்றிய காலத்திலேயே உமியும் உடன் சேர்ந்திருக்கிறது, நெல்லில் உமி போல என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே உயிர்கள் முதன் முதலிலே எப்படி இருந்தன, இதை வைத்தெல்லாம் பார்க்கிற போது உயிர்கள் முதலிலே எப்படி இருந்திருக்க வேண்டும், ஆணவ மலத்தோடு கூடி அறியாமை வயப்பட்டு கிடந்த நிலைதான் உயிரினுடைய முதல் நிலை. உயிரினுடைய முதல் நிலை எங்கே தொடங்குகிறது, உயிரினுடைய முதல் வரலாறு எங்கே தொடங்குகிறது என்றால் ஆணவ மலத்தோடு கூடியிருந்த முதல் நிலை. அதை இருள் நிலை என்கிறார்கள். இருள் என்பது ஆணவ மலம், அதனோடு கூடியிருந்த நிலை இருள் நிலை. அந்த நிலை இன்ப நிலையா? அந்த இருள் நிலை என்பது இருள், இருள் என்றாலே நமக்கு எப்படி இருக்கிறது, கொஞ்ச நேரம் இந்த மின்சாரம் வரவில்லை என்றால் நம்மாலே அது எவ்வளவு துன்பமாக இருக்கிறது, இந்த சிறிய துன்பத்தை கூட நம்மாலே பொறுக்க முடியவில்லை. எனவே அந்த அகையிருளாகிய ஆணவ மலத்தோடு கூடி இருக்கின்ற இருள் நிலை உயிருக்கு துன்பமயமான நிலை. அதை வடமொழியிலே கேவல நிலை என்பார்கள். இருள் நிலை என்பது தமிழிலே, வடமொழியிலே கேவல நிலை. கேவலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தனிமை என்ற பொருள், தனித்து இருத்தல், கேவலம், தனிமை. ஏன் அந்த பெயர்? இப்போது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தனித்து இல்லை, உடம்போடு சேர்ந்திருக்கிறோம், ஐம்பொறிகளோடு சேர்ந்திருக்கிறோம், இந்த உலக பொருள்களோடு கூடியிருக்கிறோம், தனு கரண போன போகங்களோடு கூடியிருக்கிறோம். இது தனி நிலை அல்ல. ஆனால் அந்த முதல் நிலையில உடம்பு கிடையாது, ஐம்பொறிகள் கிடையாது, உலகம் கிடையாது, இருள் இருள் மட்டும்தான் இருந்தது. அதுதான் தனிநிலை, ஆன்மாவுக்கு இருள் நிலை. இந்த உயிரை குறிக்க பல சொற்கள் வழங்குவார்கள், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரை குறிக்க பல சொற்கள் இருக்கின்றன, அதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரை குறிக்கிற பல சொற்கள், ஆன்மா என்ற ஒரு சொல், அடுத்து மூன்றாவது அணு என்ற ஒரு சொல், உயிரை குறிக்கிற சொல் அணு, இன்னொரு சொல் ஜீவன், ஜீவன் ஜீவாத்மா என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஜீவன், இன்னொரு சொல் ஆவி என்ற சொல். இதெல்லாம் உங்க சாத்திர நூல்களிலே வரும், திருவள் பயனிலே வரும். எனவே ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. அந்தந்த இப்போது அதையெல்லாம் சொல்ல முடியாது, அந்தந்த இடத்துல வரும்போது பொருள் பார்ப்போம். ஆன்மாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், அது ஆன்மா என்பது வடமொழி சொல், ஆன்மா என்பது வடமொழி சொல், உயிர் என்பது தமிழ் சொல். அந்த ஆன்மா என்ற ஆத்மா, அதுதான் வடமொழியில ஆத்மா, ஆத்மன் என்பார்கள் வடமொழியில, அதை தமிழிலே ஆன்மா என்கிறோம். அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்மா என்றால் வியாபகம் உடையது, வியாபகம் உடையது. வியாபகம் என்றால் என்ன பொருள் சொன்னேன்? எங்கும் விரிந்து, எங்கும் பரந்திருப்பது, எங்கும் நிறைந்திருப்பது. எனவே ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு உயிரும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். ஒவ்வொரு ஆன்மாவும் எங்கும் நிறைந்திருக்கிற பொருள். இதை நம்மாலே விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நம்முடைய ஆன்மா எங்க இருக்கிறது? உடம்புக்குள்ளதான இருக்கு, உடம்புக்கு உள்ளேதான் இருக்கிறது என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அஞ்ஞானம், அது சரியல்ல. நாம் உடம்புக்குள்ளே மட்டும் இல்லை, உடம்புக்குள்ளே மட்டும் நாம் இல்லை, உடம்புக்கு வெளியே இருக்கிறோம், எங்கும் வியாபித்து இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியவில்லை, நம்மை பற்றியே நமக்கு தெரியவில்லை. அதுதான் அஞ்ஞானம்தான் காரணம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு உவமை, ஒரு எடுத்து எல்லாம் எடுத்துக்காட்டு சொன்னாதான் விளங்கும். எடுத்துக்காட்டாக ஒரு பெரிய குளம், தடாகம், ஆனால் பாழடைந்த தடாகம், புழங்குவார் இல்லை, நாளடைவிலே அந்த நீரிலே பாசி படர்ந்து நீர்பரப்பு முழுவதையும் மூடிவிட்டது, தண்ணீரே தெரியவில்லை. அந்த பாசி மூடிய குளம், அந்த குளத்திலே ஒரு கல்லை விட்டெறிந்தால் கல் விழுந்த இடத்துல அந்த பாசியானது விலகி நீரினுடைய இருப்பு கொஞ்சம் புலப்படுகிறது. என்ன தெரிகிறது? அந்த இடத்திலே மட்டும்தான் நீர் இருப்பதாக தெரிகிறது, மற்ற இடத்திலே நீர் தெரியவில்லை. அப்படி என்றால் மற்ற இடத்திலே நீர் இல்லை என்று பொருளா? கல் விழுந்த இடத்திலே மட்டும்தானே நீர் புலப்படுகிறது? அதே போல நமக்கு உடம்பு கிடைத்திருக்கிறது இந்த இடத்துல, இந்த உடம்பு கிடைத்த இந்த இடத்திலே மட்டும் நமக்கு அறிவு விளங்குகிறது. அந்த கல் விழுந்த இடம் போல இந்த உடம்பு நமக்கு அமைந்திருக்கிறது, இந்த இடத்திலே மட்டும் நமக்கு அறிவு விளங்குகிறது. உடம்புக்கு வெளியிலே இருக்கிற நம்முடைய நிலை தெரியவில்லை. பாசியினால் மூடப்பட்டிருப்பதைப் போல இந்த ஆன்மாவானது எதனால் மூடப்பட்டிருக்கிறது? ஆணவ மலத்தினால். ஆணவ மலத்தினால். ஆணவமலை எப்படிப்பட்ட பொருள் என்று சொல்லியிருக்கிறோம்? வியாபக பொருள். ஆணவமலம் வியாபக பொருள். எனவே வியாபகமாக இருக்கிற ஆன்மாவை வியாபகமாக இருக்கிற ஆணவமலம் முழுதுமாக மறைத்திருக்கிறது. அதுதான் கேவல நிலை. முழுதுமாக மறைத்திருக்கிற நிலைதான் கேவல நிலை. இப்போதாவது உடம்பு கிடைத்து இந்த உடம்பு அளவில் நமக்கு அறிவு விளங்குகிறது. ஆனால் அந்த உடம்பும் இல்லாத அந்த கேவல நிலையில எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இந்த அறிவு என்பது சிறிதுமே விளங்காமல் அறிவற்ற ஜடம் போல ஆன்மா கிடந்தது. அதற்கு தாயுமானவர் ஓமை சொல்லுவார். அந்த தாயுமானவர் தாயினுடைய கருப்பையிலே அந்த வளர்கிற குழந்தை, கண் திறக்காத அந்த குழந்தை, அறிவுடைய அந்த குழந்தை எப்படி கண்ணில்லா குழவியை போல், அறிவே இல்லாமல் கிடந்த அந்த குழந்தையை போல, அந்த கேவலம் என்ற அந்த கருவறையிலே ஆன்மாக்கள் கிடந்தன. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியைப் போல் கட்டுண்டிருந்த எம்மை வெளியில் விட்டுங்கிறார் தாயுமானவர். எனவே அதுதான் ஆன்மாக்களுடைய நம்முடைய முதல் நிலை, கேவல நிலை, இருள் நிலை. இந்த நிலையைக் கண்டு இறைவன் இரக்கம் கொள்ளுகிறான். நம்முடைய இனமாகிய இந்த உயிர்கள் இப்படி துன்பத்தில் அழுந்திக் கிடக்கின்றனவே என்ற கருணையினால் அந்த கேவல நிலையிலிருந்து இந்த உயிர்களை எடுத்து இந்த உலக வாழ்க்கை என்ற நிலையிலே அனுப்புகிறான். உலக வாழ்க்கையை கொடுக்கிறான். உலக வாழ்க்கை என்பது சகல நிலை என்ற பெயரை பெறும். சகல நிலை. எனவே இந்த ஆணவமலத்தை உயிர்களிடமிருந்து நீக்குவதற்காக உலகை படைத்துக் கொடுக்கிறான். உலகப் படைப்பை மேற்கொள்ளுகிறான். மாயை, இங்கேதான் மாயை என்ற ஒரு பொருள் வருகிறது. மாயையிலிருந்து உலகத்தை இறைவன் படைக்கிறான். மாயையிலிருந்து ஆணவமலம் என்ற ஒரு பொருளை பார்த்தோம் அல்லவா. அடுத்து இரண்டாவது மாயை. இந்த மாயை என்பது என்ன, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயை என்பதும் என்றும் உள்ள பொருள். மாயை என்பதும் என்றும் உள்ள பொருள். இதுவும் ஆணவமலத்தை போல அருவப்பொருள், எங்கும் நிறைந்த பொருள், வியாபக பொருள். மாயையும் வியாபக பொருள், புலப்படாத அருவப்பொருள். ஆனால் இது ஆணவத்திலிருந்து வேறுபட்டது. ஆணவமலத்திலிருந்து இது வேறுபட்டது. எந்த வகையில் என்றால், இந்த மாயை என்பது ஒளித்தன்மை உடையது. ஒளி, ஒளித்தன்மை உடையது. ஆணவம் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம். இருள் போன்ற தன்மை, இருள் தன்மை உடையது ஆணவம். மாயையோ அதற்கு மாறாக ஒளி, ஒளித்தன்மை உடையது. அதாவது என்ன பொருள், அறிவை, நம்முடைய அறிவை விளக்கக்கூடியது, அறிவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியது. ஆனால் மாயைக்கு அறிவு உண்டா? மாயை அறிவற்ற ஜடப்பொருள். ஆனால் ஆன்மாவினுடைய அறிவை அது விளக்கும். அது எப்படி? அது இயற்கையிலே அறிவற்றது, ஆனால் அறிவை விளக்குகிறதே. இந்த கண்ணாடி இருக்கிறது, கண்ணாடி இருக்கிறது, அது என்ன உதவி செய்கிறது எனக்கு? பொருளை கண்ணை விளக்கி காட்டுகிறது. ஆனால் கண் இந்த கண்ணாடியா காணுகிறது? கண்ணாடி என்பது ஒரு கருவி, அது கண் காணுவதற்கு துணை செய்கிறது. அதுபோல ஆன்மாக்களுடைய அறிவு விளங்குவதற்கு இந்த மாயை துணை செய்கின்ற கருவி, கண்ணாடி போல. கண்ணுக்கு கண்ணாடி போல, ஆன்மாவுக்கு மாயை. அதனால்தான் முதல் நாளிலே பார்த்தோமே ஞானசம்பந்தருடைய வாக்கிலே மாயையை எப்படி குறிப்பிட்டார்? ஒன் தலை, ஒன் தலை, ஒளி பொருந்திய கட்டு. எனவே அதுவும் மாயையும் ஒரு மலம்தான். ஆணவ மலம் என்பதை போல மாயையும் மலம்தான். ரெண்டுமே ஓர் இனம்தான். இதுவும் மலம், அதுவும் மலம். ஆனால் ஒன்று உயிருக்கு துன்பத்தை தருவது, இன்னொன்று உதவி செய்வது. ரெண்டும் அழுக்குத்தான். இப்போ கிராமங்களிலே, கிராமங்களில் குழந்தை மலங்கழித்து விட்டால் அந்த மலத்தை நீக்குவதற்கு சாணம் என்ற மலத்தை கொண்டு அந்த இடத்தை தூய்மை செய்கிறார்கள். மலத்தை மலத்தால் நீக்குகிறார்கள். ரெண்டு மலம்தானே. அதே போல ஆணவ மலத்தை மாயாமலத்தினாலே நீக்குகிறான் இறைவன். அதனாலே அந்த மாயை என்ற அதுதான் மூலப்பொருள். உலகத்திற்கு மூலப்பொருள், மூலப்பொருள்னு அத ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? உலகம் என்பது ஒரு ப்ராடக்ட், அதற்கு மூலப்பொருள், உற்பத்தி செய்ய உற்பத்தி ஆகிற மூலப்பொருள், ரா மெட்டீரியல், அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே வார்த்தையில இல்லையோ? பானைகள் செய்கிறார்கள், பானைக்கு மூலப்பொருள் களிமண், அதுதான் மூலப்பொருள். இப்போ தோசை இட்லி எல்லாம் தயாரிக்கிறோம், அதுக்கெல்லாம் மூலம் அரிசியோ மாவோ. ஆக அதுபோல இந்த உலகம் என்ற பொருளுக்கு மூலமாக இருப்பது மாயை. அந்த மாயையிலிருந்துதான் எல்லாமே உற்பத்தி ஆகின்றன. தானாக உற்பத்தியாகவில்லை மாயையிலிருந்து, இறைவனால், இறைவனால் தோற்றுவிக்கப்படுகின்றன. அப்படி மாயையிலிருந்து இறைவன் தோற்றுவிக்கிற பொருள்கள் நான்கு: தனு, கரணம், புவனம், போகம். தனு என்றால் உடம்புகள், உடம்பு, எத்தனையோ வகையான உடம்புகள். இப்ப தாவரங்கள் இருக்கின்றனவே, அதுவும் உடம்பு தான். தாவரம் என்ற உடம்பு, உள்ளே இருப்பது உயிர். மரங்கள், விலங்குகள், விலங்கு உடம்பு, பறவை உடம்பு, மனித உடம்பு என்று எத்தனையோ உடம்புகள், ஆண் உடம்பு, பெண் உடம்பு. இந்த இப்படி உடம்புகளை தோற்றுவிக்கிறான் மாயையிலிருந்து. எனவே மாயாதனு, நம்முடைய உடம்பெல்லாம் மாயாதனு, மாயையிலிருந்து உண்டான உடம்பு.